இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள்.
ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான்.
உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது.
அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்.
ஜெப வேளையாகிய 9வது மணி வேளை, இது மாலை 3 மணியை குறிக்கும். பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய சமூகத்திலே இவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறதற்காக ஒரு ஃபெலோஷிப் பிரேயர், இணைந்து ஜெபிக்கிறதற்காக தேவாலயத்துக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த தேவாலயத்திற்கு 12 வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்களிலே அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிறதான அந்த வாசல் வழியே போகிறார்கள். அந்த வாசல் ஒரு பிரதானமான வாசல். அந்த வாசல் வழியே அநேக ஜனங்கள் பிரவேசிப்பது வழக்கம். ஆகையினாலே இவர்களும் அந்த வாசல் வழியே உள்ளே போய் ஜெபிக்க போறார். அந்த வாசல் அருகே ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்தவன், 2 கால்களும் விளங்காதவனாய் இருந்தவன். அவனை காலையிலே கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து அந்த வாசல் அண்டையிலே உட்கார வைத்து விடுவார்கள். அவன் பகலெல்லாம் அந்த இடத்திலிருந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். சாயங்காலத்திலே வந்து அவனை மறுபடியும் சுமந்து கொண்டு போய் விடுவார்கள். இது அந்த இடத்துல நடக்கிற வழக்கமான ஒரு காரியம். தினந்தோறும் அவன் அந்த இடத்துல பிச்சை எடுப்பதே அவனுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளிலே இவர்கள் ஜெபிக்க உள்ளே வரும் பொழுது இவர்களையும் பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். அவனுக்கு பேதம் கிடையாது, யாராயிருந்தாலும் பிச்சை கேட்டு வாங்குவது அவனுடைய வழக்கம். பேதுருவையும் யோவானையும் அவனிடத்திலும் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவன் பிச்சை கேட்கிறான். பேதுருவும் யோவானும் இப்படிதான் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்போதான் அவங்க முதல் எழுப்புதலின் கட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலே அந்த ஜெப சிந்தையோடு உள்ள நுழைச்சிட்டு இருக்கிறாங்க. பேதுருவின் கையிலே அல்லது யோவானின் கையில் 2 பேரிடத்துலயே பணம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவன் பிச்சை கேட்ட உடனே பேதுரு இதற்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். என்னன்னா, 2 பலவிதமான பதில் சொல்லியிருக்கலாம். ஒன்று, என்கிட்ட காசு இல்லப்பா அப்படின்ட்டு போயிருக்கலாம். நான் உன்னை விட மோசம், என் நிலம அதோட மோசம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா. எங்கிட்ட காசு இது இல்லப்பான்னு கை விரிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா சில நேரத்தில் வேற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கிட்ட சில்ட்ரன் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லை. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட 5 ரூபாவோ 10 ரூபாவோ இருக்காது, நம்மகிட்ட வந்து பெரிய கரன்சி மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேற சில்லறையே இல்லை. அப்போ பிச்சைக்காரன் ஒருத்தன் கேட்குறான், நம்ம கொடுக்கணும்னு தோணும், ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 100 ரூபாய் 500 ரூபாய் இல்லை அதுக்கு மேலே கரன்சி மட்டும் தான் பாக்கெட்டில் இருக்குன்னா என்ன செய்வோம், சில்லறை இல்லைன்னு அப்படின்றோம். கொடுக்கணும்னு தோணுது, ஆனால் கொடுக்கறதுக்கு உனக்கு கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட சில்லறை இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி பிச்சைக்காரங்க அப்படி இல்லை, சில்லறை இல்லை தானே கூட நாங்கள் சில்லறை கொடுக்குறேன்னுவான் இல்லை. கொடுப்பறேண்ணா, நீ 2000 ரூபா கொடுத்தாலும் சரி, அவன் என்ன செய்வான், கூட என் நான் சில்லறை ஒன்று கொடுக்குறேன்னுவான். இன்னைக்கு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை இல்லாதவர்கள் பிச்சைக்காரன் இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், காசு வச்சிருக்கிற சில்லறை இல்லாமல் பெரிய கரன்சி வச்சிருக்கிறாங்க, அப்பா இதுல 10 ரூபாய் எடுத்துட்டு எனக்கு சில்லறை கொண்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. பிச்சைக்காரன்ட்ட ரியலாவே கேட்டு வாங்கிட்டு போவாங்க. சில்லறை இல்லாதவங்க வந்து நீ 10 ரூபாய் எடுத்துட்டு மீதி கொண்டு சொல்லிட்டு வாங்குவாங்க. இப்படி இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்கார பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே பெரிய பெரிய பணக்கார பிச்சைக்காரர் இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் இங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட நான் என்னுடைய வண்டியை அங்கே பார்க் பண்ணிட்டு நான் நிற்கிறேன். ஒரு வயசான மனுஷன், அழுக்கு கிழிஞ்ச வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு ஒரு பிச்சைக்கார மனுஷன் உட்காந்துருந்தார். நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு பார்க்குறேன். அந்த மனுஷன் தான் வச்சிருக்க ஒரு அழுக்கு பையிலிருந்து பணத்தை எடுத்தான். எல்லா 100 ரூபாய் நோட்டு, இவ்வளோ பெரிய பண்டில், அதில் எப்படி ஒரு 15,000-20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும், இவ்வளோ பெரிய பண்டில், எல்லாம் 100 ரூபாய் நோட்டு எடுத்து ரொம்ப சீரியஸாக எண்ணிட்டு இருக்கிறான். நான் அதை பார்த்துட்டே இருக்கிறேன். அவ்வளோ கட்டாக வச்சுட்டு அவன் எங்கிட்ட விட அவ்வளோ பணம் இல்லை, அவ்வளோ பணத்தை வச்சுட்டு அவன் எண்ணிட்டே இருக்கிறான். அவ்வளோ பணம், இவ்வளோ பெரிய பண்டில் வச்சு எல்லாம் 100 ரூபாய் கரன்சி வச்சு எண்ணிட்டு வாட்டிருக்கிறான். அப்போ இன்றைக்கி பிச்சைக்காரர்கள் என்பது உண்மையிலே ரொம்ப மோசமான நிலைமை கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு வசதி பெற்றவர்களாக நம்மகிட்ட இல்லாத அளவுக்கு அவங்ககிட்ட கையில் கரன்சியோடு இருக்கிறாங்க, அவ்வளோ பணத்தோடு இருக்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். ஈவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லலாம் எங்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பேதர் கூட அப்படி சொல்லியிருக்கலாம், எங்கிட்ட சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதர்கிட்ட சில்லறை உண்மையில் சில்லறையோட இல்லை, சில்லறை இல்லை இல்லை சில்லறை கூட இல்லை பேதர்கிட்ட. அதான் அவனுடைய நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அதான் சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. இதை சொல்லிட்டு பேதர் போயிருக்கலாம். ஆனால் பேதுரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களை உத்து பார்க்குறாங்க. இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு அவனும் உத்து பார்க்குறான். உத்து பார்க்கும்போது பேதுரு டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, அதோடு நிறுத்தி கொள்ளாமல் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் எழுந்து நின்றான், நடந்தான், குதித்தான். தேவனுடைய ஆலயத்திற்குள் அவர்களோடு கூட அவன் சந்தோஷமாய் உள்ளே பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுது. நல்ல கவனிக்கணும், இந்த வார்த்தை பேதுரு கொடுத்த இந்த பதில் அற்புதமான ஒரு காரியம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, அதோடு நிறுத்தி கொள்ளல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அந்த பிச்சைக்காரன் எதிர்பார்த்தது பணம், வெள்ளியும் பொண்ணுன்னு ஏன் சொல்கிறான், அன்னைக்கு வெள்ளி பணமும் பொற்காசுகளும் இருந்திருக்கணும், அன்னைக்கு புழக்கத்தில் இருந்திருக்கணும், அதனால தான் வெள்ளியும் பொண்ணுங்கிறான். அப்போ வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்துல வேற ஒன்று இருக்குது, அதனால நான் எதுவுமே இல்லாதவன் கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் இல்லை, கரெக்ட் தான், ஆனால் அதே நேரத்தில் நான் எதுவும் இல்லாதவன் அல்ல, என்கிட்ட வேற ஒன்று இருக்குது. நீ எதிர்பார்க்கிறது வெள்ளியும் பொண்ணும், நீ எதிர்பார்க்கிறது பணம், நீ எதிர்பார்க்கிற பணம் என்கிட்ட இல்லை கொடுக்கறதுக்கு, ஆனால் நீ எதிர்பார்க்காத ஒன்றை நான் வச்சிருக்கிறேன், அதை நான் கொடுக்கிறேன். இதுதான் பேதுருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உலகம் நம்மிடத்துல ஒன்றை எதிர்பார்க்கிறது. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஒருவேளை நமக்கு கொடுக்கறதுக்கு முடியாம இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்ப்பாங்க, உங்ககிட்ட இருந்து வேற ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க. நீங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒன்றை உங்களால் கொடுக்க முடியாத ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், அவங்க எதிர்பார்க்காத ஒன்றை உங்களால் கொடுக்க முடியும். ஆமென். அவங்க எதிர்பார்க்கறத கொடுக்க முடியாது, ஒருவேளை இல்லாம இருக்கலாம். அதனாலே நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல, நம்மால் அதை விட சிறந்த ஒன்றை கொடுக்க முடியும். பேதுரு ஒருவேளை அந்த பிச்சைக்காரன் கேட்டது போல ஏதோ ஒரு காசு தூக்கி கொடுத்திருந்தான்னா பேதுரு எல்லா மனுஷனை போல இவனும் ஒரு அந்த லிஸ்ட்ல வந்திருப்பான், எல்லாரும் பிச்சை போறாங்க இவனும் பிச்சை போட்ட லெவல்ல வந்திருப்பான். ஆனால் பேதுரு இந்த இடத்துல மற்ற மனுஷர்களை பார்க்கிலும் தன்னை ஒரு விசேஷித்தவனாக, தனக்குள் இருக்கிற ஒரு விசேஷமான ஒன்றை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டு செல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இதை மற்ற யாரும் கொடுத்துருக்க முடியாது, மற்றவங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் பேதுரு வேற யாருமே கொடுக்க முடியாத ஒன்றை அந்த பிச்சைக்காரனுக்கு பேதுரு கொடுத்து விட்டு போகிறான். அவனை எழுந்து நடக்க பண்ணிவிட்டு அவன் போகிறான். இதை வேற யாருமே செய்ய முடியல, ஆனால் பேதுரு அதை செய்து விட்டு போனான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், உலகத்தில் எல்லா மனுஷர்களும் செய்கிற காரியங்கள் அதையே நம்ம செய்கிறதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நல்ல கவனிக்கணும், கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார், உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், உலகத்திலிருந்து நம்மை தனிமைப்படுத்தி இருக்கிறார், உலகத்தின் மனுஷர்களை விட கர்த்தர் நம்மை ஒரு லெவல் மேலே வச்சிருக்கிறார், உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலும் இல்லாத சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அதை உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களிடத்தில் கிடையாது, உலகத்தில் இருக்கிற படித்தவர்களிடத்தில் கிடையாது, உலகத்தில் இருக்கிற திறமசாலைகளிடத்தில் இல்லை, அவைகள் யாரிடத்திலும் இல்லாத சில காரியத்தை நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம தான் கொடுக்க முடியுமே தவிர உலகத்தில் இருக்கிற யாராலும் கொடுக்க முடியாது. பேதுரு கொடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, அது அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவனிடத்தில் இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் இருந்தார். வேற யாருகிட்ட இயேசு கிறிஸ்து இல்லை. மத்தவங்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் இயேசு கிறிஸ்து கிடையாது. பணம் இருந்தவர்கள் பணம் கொடுத்தார்கள், இவனிடத்துல பணம் இல்லை, ஆனால் இயேசு இவனிடத்துல இருந்தார். இவனுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவன் அவருக்கு கொடுத்து விடுகிறான். அந்த மனுஷனுக்கு அவன் இயேசுவை கொடுத்து விட்டான். அந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் அவன் பிரவேசித்து அவன் அந்த இடத்தில் அவன் கர்த்தருக்கு ஒரு மகிமையான சாட்சியாக அந்த பிச்சைக்காரன் மாறிவிட்டதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் உலகத்திற்கு கொடுக்கிறீங்களான்றதான் முதல் கேள்வி. உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்க சொல்ல, எங்கிட்ட பணம் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும் கர்த்தருக்கும் தெரியும். புரியுது? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும் கர்த்தருக்கும் தெரியும். உங்ககிட்ட எது இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும் கர்த்தருக்கும் தெரியும். நீங்க சொல்லலாம், என்கிட்ட பணம் இல்லை, நான் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. உங்களை கேட்கலையே, உங்ககிட்ட இல்லாத ஒன்றை யாரும் கேட்கல. உங்ககிட்ட இல்லாத ஒன்றை கர்த்தரும் கேட்கல, யாரும் கேட்கல. உங்ககிட்ட இருக்கிறதை தான் கர்த்தர் கேட்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்குது? இயேசு இருக்கிறாரா? உங்ககிட்ட இயேசு இருக்கிறது உண்மையா? பணம் இல்லை, ரைட். திறமை இல்லை, ரைட். ஞானம் இல்லை, ரைட். எதோ இல்லை. இல்லாததை பற்றி நீங்க யோசிக்காதீங்க, இல்லாததை பற்றி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. என்ன இருக்கிறது என்பதை யோசிங்க. எங்கிட்ட இது இல்லை, அவங்ககிட்ட இருக்கிறது இல்லை, இதெல்லாம் இல்லை. இல்லாததை பற்றி யோசிக்காதீங்க, இருக்கிறதை கொஞ்சம் யோசிங்க. என்ன இருக்கிறது? பேதுருவின் இடத்துல அவன் பணத்தை கேட்கிறான், ஆனால் இவன்ட்ட பணம் இல்லை. ஆனால் பணத்தை குறித்து பேதுரு யோசிக்கல, இல்லாததை குறித்து யோசிக்கல, இருக்கிறதை குறித்து பேதுரு பேசினான். இன்னைக்கு சொல்றேன், உங்ககிட்ட இல்லாததை குறித்து நீங்க யோசிக்காதீங்க, இல்லாததை குறித்து நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. என்ன இருக்கிறது என்பதை யோசியுங்கள். என்ன இருக்கிறது என்பதை, அதை உலகத்திற்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்ககிட்ட இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறது உண்மையானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? உங்களிடத்துல ரட்சிப்பு இருக்கிறது, அந்த ரட்சிப்பை இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? உங்களிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, எத்தனை பேரை இந்த பரிசுத்த பாதைக்குள் நடத்தி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஞானம் இருக்கிறது, எத்தனை பேருக்குள் அந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் நடத்தினீர்கள்? உங்களுக்கு தாளந்த் இருக்கிறது, அந்த தாளந்தை எந்த அளவுக்கு நீங்கள் உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொடுத்தீர்கள்? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? இல்லாததை பத்தி பேசக்கூடாது, இருக்கிறதை குறித்து தான் இன்னைக்கு கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறதை நீங்கள் உலகத்திற்கு கொடுத்தீர்களா? காரியம், பேதுருவனிடத்தில் இருந்தது இயேசு கிறிஸ்து, வேற ஒன்னும் இல்லை. அவனிடத்தில் இருந்தது பணம் அல்ல, அவனிடத்தில் இருந்தது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை தகுந்த நேரத்தில் தேவையுள்ள அந்த மனுஷனுக்கு அவன் கொடுக்க தவறவில்லை. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தகுந்த நேரத்தில் தேவை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாய் நீங்கள் கொடுக்க தவறக்கூடாது. இந்த நபருக்கு இயேசு இல்லை, என்கிட்ட இயேசு இருக்கிறார். இந்த நபருக்குள்ள இயேசு இல்லை, அந்த நபருக்கு இயேசுவை கொடுக்கிறோமா? இந்த நபருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை என்கிட்ட இல்லை, அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு வழியை நம்ம செய்யறோமா? நமக்கிட்ட இருக்கிறதை கொடுக்கணும். இருக்கிறதை கொடுக்காமல் இருப்பது தவறான காரியம். இல்லாததை குறித்து கர்த்தர் கேட்கல, இருக்கிறதை நீங்கள் உலகத்திற்கு கொடுக்காமல் போனால் அது தவறான காரியம். ஆண்டவருக்கு முன்பாய் அது தவறான விஷயம். இருப்பதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் இது சாதாரண சம்பவம் கிடையாது. இது இந்த 3 அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 4 அதிகாரம் முழுசும் போது இந்த சம்பவம் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. பேதுரு கேஷுவலா தான் போயிருப்பான். இப்ப பேதுரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இந்த நேரம் இப்ப நம்ம ஜெபிக்க போனோம், பேதரும் யோவானும் பேசியிருப்பாங்க, சீக்கிரமா நம்ம சீக்கிரம் ஜபாலயத்தில் போய் கொஞ்ச நேரம் நம்ம பிரேயர்ல இருப்போம். கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க, அவங்க மைண்ட் ஃபுல்லா ஜெபிக்கணும், ஒரு 1 மணி நேரம் ஒரு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் என்று சொல்லி அதே ஜெபிக்கணும் அதே தாட்டோட போயிட்டே இருக்கிறாங்க. போகும்பொழுது இந்த மனுஷன் வழிமறிக்கிறான், வழிமறித்து ஐயா ஏதாவது கொடுங்கிறான். இதை பேதரு யோவான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, திடீர்னு கேட்கிறான். வழிமறித்து கேட்டுட்டான், பேதரு கிட்ட காசு இல்லை, யோவான்கிட்டையும் காசு இல்லை. உடனே அவங்க எப்பா காசு இல்லை பாண்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் பேதுருவுக்கு சடனாக ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. தேவாலயத்தின் வாசலிலே ஒருவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான், இவன் எப்படி தொடர்ந்து சப்பானியாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு செல்வது? நம்மிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் இவனை சுகமாக்க முடியுமே? நம்மிடத்தில் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் இவனை குணமாக்க முடியுமே. எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து எத்தனை சப்பானிகளை எழுப்பினது நான் கண்கூடா பார்த்திருக்கிறேனே. 38 வருஷம் திமிர்வாத காரணாய் படுக்கையில் கிடந்த மனுஷனை அவர் ஒரு செகண்ட் அவனை எழுப்பி நடக்க வைத்ததை நான் பார்த்திருக்கிறேனே. படுக்கையிலே கட்டி வீட்டுக்குள் இறக்கிவிடப்பட்டதான அந்த திமிர்வாத காரணை ஒரு நிமிஷத்தில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எழுந்து நட என்று அவனை வீட்டுக்கு அனுப்பினதை நான் பார்த்திருக்கிறேனே. எத்தனை பேரை இயேசு கிறிஸ்து என் கண்ணு முன்னாலே எத்தனை சப்பானிகளை நடக்க பண்ணியிருக்கிறார், எத்தனை திமிர்வாத காரணை நடக்க பண்ணியிருக்கிறார். அந்த இயேசு எனக்குள் இருக்கும் பொழுது இந்த இயேசுவை இவன் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இந்த இயேசுவை இவன் அனுபவித்ததில்லை, அவருடைய வல்லமையை அவன் ருசித்ததில்லை. இவனுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் கொடுக்காமல் எப்படி இவனை கடந்து போகிறது? இதுதான் இவனுடைய கேள்வி. எனக்குள் இருக்கிற இயேசுவை இவனுக்கு கொடுக்காமல் எப்படி நான் இவனை கிராஸ் பண்ணி போறது? பணம் இல்லை, ஓகே இல்லைன்ட்டு போயிட்டே இருக்கிறேன், ஓகே இல்லை. ஆனால் இயேசு இருக்கிறாரே, இந்த இயேசுவை இவனுக்கு கொடுக்காம எப்படி நான் இவனை கிராஸ் பண்ணி போறது? அது தவறு இல்லை. இயேசு இல்லாத ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் செய்யப்பட வேண்டிய ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு இயேசுவை கொடுக்காமல் எப்படி நான் கிராஸ் பண்ணி போறது? பேதுரு அவன் அப்படியே கிராஸ் பண்ணி போல, அவனால் கிராஸ் பண்ணி போக முடியல. தேவாலயத்தின் வாசலிலேயே இப்படி சப்பானியாய் கிடக்கிற மனுஷனை எப்படி விட்டு விட்டு நான் போகிறது? இதுக்கு அவன் பேதுரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, இவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பும் போதே ஜெபம் பண்ணிட்டு வரல. சாதாரணமா ஜெபிக்க தான் வரான். ஆனால் இயேசு இல்லாத ஒருவன் அங்கு இருக்கும் பொழுது இயேசுவை வைத்திருக்கிறவன் அவரை அவனுக்கு கொடுக்காமல் எப்படி கடந்து போகிறது என்கிற ஒரு கேள்விதான் அவனுக்குள் வந்தது. உடனே சொல்றான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள் போகிறான். இந்த மனுஷன் எருசலேமிலே மிகவும் பிரபலமானவன், இந்த பிச்சைக்காரன். இந்த அலங்கார வாசலிலே தான் நிறைய ஜனங்கள் எப்பவுமே உள்ள நுழையிறாங்க. பல வருஷங்களாக இவன் பிச்சை எடுக்கிறவன். இவன் ஒரு பிறவி சப்பானி என்பது அந்த ஊருக்கே தெரியும், எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எழுந்து நிற்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுகிறான். உடனே எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க, தடுமாறிட்டாங்க. இதை கண்டு எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. பேதுரு என்னமோ ஒரு நிமிஷத்தில் இந்த விஷயத்தை செஞ்சான், ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்கல. வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எல்லாம் ஒரு 2 நிமிஷத்து விஷயம். சொன்ன உடனே, அவன் எழுந்த உடனே தான் சூழ்நிலை மாறுது. பேதுரு கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். என்னமோ சரி, நம்ம கிட்ட கர்த்தர் இயேசு இருக்கிறார், அந்த ஃபெய்த் இருக்கிறது, இவனை சுகமாக்கணும், சுகமாக்கிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம் நினைச்சிட்டு அவன் ஜெபிக்க, அவன் மைண்ட் ஃபுல்லாக சரி இவனை சுகமாக்கிட்டு ஜெபிக்க உள்ள போயிடலாம், அது மட்டும்தான் அவனுக்கு இருந்திருக்கும். அவன் ஜெபிக்க போலான்னு பாறான், இவனு கூட நுழையறான். ஒரு பெரும் கூட்டமே இவங்களோடு சேர்ந்து நுழைகிறது உள்ளே. இப்ப பேதுருவை கூட யாரும் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கல. இந்த குதிச்சு நடந்து கொண்டிருக்கிறான் இந்த பிச்சைக்காரன், பிறவி சப்பானியாய் பல வருஷங்களாய் எல்லாராலும் அறியப்பட்டவன், இவன் குதித்து நடந்து ஓடுகிறதை பார்த்த உடனே எல்லாரும் தடுமாறினார்கள், ஆச்சரியப்பட்டாங்க. ஓடி வந்து அந்த பிறவி சப்பானி ஓடுகிறதை எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம் தேசத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறதற்கு தேசம் ஆவலாய் இருக்கிறது. ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதை பார்க்கிறதற்கு தேசம் ஆவலாய் இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பி தேசத்தை கர்த்தர் இப்படித்தான் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டத்திற்குள் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்திய தேசம் ஒரு இருள் நிறைந்த தேசமாய் அறியப்பட்ட ஒரு தேசம். இந்திய தேசம் பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் பில்லி சூனியங்களிலும் மாந்திரிகங்களிலும் பலவிதமான மூட பழக்கங்களிலும் நிறைந்த ஒரு தேசம். இந்த தேசத்தை சந்திக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்திலே ஐரோப்பிய நாடுகளிலே சந்திக்கிற ஜனங்களை விட, அங்கே செய்யப்படுகிற ஊழியங்களை விட, இங்கே செய்யப்படுகிற ஊழியத்தின் காரியங்கள் வேற, இங்கே செய்யப்படுகிற ஊழியத்தின் நிலைமை வேற, இங்கே இருக்கிற காரியங்கள் வேற. அங்கே எல்லாருக்கும் இயேசுவை தெரியும், ஆனால் இயேசுவோடு வாழதான் தெரியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை அல்ல. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தில் நம்ம தேசத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது. 33 கோடி தேவர்களை வைத்து வணங்குகிற ஒரு தேசம். இவ்வளவு தெய்வங்களாக எத்தனையோ காரியங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், போலி சாமியார்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு தேசம், கள்ள மார்க்கங்களை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு தேசம், ஏமாற்றுக்காரர்களை தெய்வங்களாய் பார்த்து தெய்வ பிறவிகளாய் பார்த்து பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு தேசம். அவர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பின்பற்றுகிற கூட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இருக்கிறோம். நம் தேசத்தில் இயேசுவை கொடுக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். 1955-56 அந்த வருட காலகட்டத்திலே நம்முடைய தேசம் இன்னும் இப்பொழுது இருப்பதை விட மிக மோசமான ஒரு அந்தகாரத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அப்பொழுது அமெரிக்க தேசத்தில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அவர் பெயர் டிஎல் ஆஸ்பர்ன். அவர் இன்னைக்கு இருக்கிற டிஎல் ஆஸ்பர்ன் என்ற அமெரிக்க தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன். அப்போது அவர் வந்து மதுரையிலே தமுக்கம் என்கிறதான மைதானத்தில் வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இன்னைக்கு இருக்கிறது போல அன்னைக்கு சபைகள் கிடையாது. ஆனால் அந்த காலத்திலே அவர் வந்து பெரிய கிரவுண்ட்ல வச்சு ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு ஏராளமானவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய தேசத்தில் கர்த்தரால் எழுப்பப்பட்ட தேவ மனுஷன் டிஜிஎஸ் தினகரன் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அவரும் அந்த கூட்டத்துக்கு போய் கூட்டத்தில் பின்னால போய் உட்கார்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக உட்காந்து அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது டிஎல் ஆஸ்பர்ன் வந்து மேடையில் ஏறி மிக நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஏராளமான ஜனங்கள் கூடிவிட்டார்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள் என்று விளம்பரம் செய்யப்பட்டது. அதே போல ஏராளமான ஜனங்கள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 பேர் கூட்டிட்டாங்க. அன்னைக்கே 80,000 பேர் கூட்டிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ரெக்கார்டு. அது அந்த காலத்திலேயே 56 அந்த டைம்லேயே 80,000 பேர் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே அவர் பிரசங்கித்து சுருக்கமாய் ஒரு பிரசங்கம் செய்து கடைசியில் அற்புதங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. பப்ளிக்காக அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. வியாதிகள் சுகமடைய ஆரம்பித்தது. சப்பானிகள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்திலே வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு பிராமண மனுஷன் வந்து கூட்டத்திலே கடைசியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த மனுஷன் அதை என்ன நடக்குதுன்னு தான் வேடிக்கை தான் பார்க்க வந்திருந்தாரே தவிர விசுவாசத்தோடு வரல. அந்த பிராமண மனுஷன் பிறவியிலே சப்பானியான மனுஷன், நடக்க முடியாத மனுஷன், நடந்தது கிடையாது. அந்த மனுஷன் அந்த கூட்டத்தில் கடைசியில் இருந்த பொழுது, கடைசி ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, திடீர் என்று ஒரு தேவ வல்லமை வந்து அந்த மனுஷனை நிரப்பியது. நிரப்பின உடனே அந்த மனுஷனுடைய கால்கள் பலன் கொண்டது. அதுவரையில் நின்றது கிடையாது. எழுந்து நிற்க ட்ரை பண்ணா எழுந்து நிற்க முடியுது. நடக்கிறான், ஓட முடியுது. இந்த 3 அதிகாரத்தில் நடந்தது போலவே அந்த மனுஷன் எழுந்தான், நின்றான், நடந்தான், ஓட ஆரம்பித்தான். ஓடி நேர ஸ்டேஜுக்கு ஓடிட்டார். அற்புதம் நடந்தவர்கள் சாட்சி சொல்லிக் கொண்ட நேர ஸ்டேஜுக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து நின்று பப்ளிக்ல நின்று, நான் ஒரு பிராமணன், இதுவரையிலும் என் வாழ்க்கையிலே நான் நடந்ததில்லை, நான் சப்பானியானவன், இந்த கூட்டத்தை வேடிக்கை பார்க்க நான் இந்த இடத்துல பின்னால் உட்கார்ந்து இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொல்லி ஜெபிக்கும் போது திடீரென்று என் மேல் ஒரு வல்லமை வந்தது. என்னால் இப்போ நடக்க முடிகிறது. இயேசு என்னை குணமாக்கி விட்டார். இயேசுவே தெய்வம் என்று அவன் பப்ளிக்கில் நின்று அந்த மேடையில் நின்று சத்தம் போட்டான். அந்த கூட்டமே அதிர்ந்தது. அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியத்தோடு பிரமிப்போடு பார்த்தாங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா? உடனே தான் போட்டிருக்கிற அந்த பூணுனை அறுத்தெடுத்தான். இனி நான் பிராமணன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னான். 80,000 ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திலே ஸ்டேஜில் ஏறி அந்த பூணுலை அறுத்து, நான் பிராமணன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன், இனிமேல் நான் பிராமணன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன். அந்த கூட்டம் அப்படியே ஸ்தம்பித்து போனது. உடனே டிஎல் ஆஸ்பர்ன் கேட்டார், இயேசுதான் தெய்வம் என்பதை இப்பொழுது எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் கேட்டார். 80,000 பேரும் கரங்களை உயர்த்தினார். 80,000 பேர் கூடியிருந்த அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே தெய்வம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அந்த சாட்சி அசைத்தது. உடனே டிஎல் ஆஸ்பர்ன் சொன்னார், ஒரே ஒரு வருடம் இந்த தேசத்தை எங்களிடத்துல கொடுங்கள். இந்த தேசம் முழுவதையும் நான் கிறிஸ்தவ தேசமாய் நான் மாற்றி காட்டுகிறேன். கிறிஸ்துவை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு நான் கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அவர் சொன்னார், இந்திய தேசம் இப்பொழுதே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போனார். அறுவடைக்கு அப்பவே ஆயத்தம். அதை பார்த்துதான் டிஜிஎஸ் தினகரன், எனக்கு இப்படியும் ஊழியம் நடக்க முடியுமா என்கிற தரிசனமே எனக்கு அதை பார்த்த உடனே தான் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய சாட்சியில் சொல்றார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய தேசத்தில் இயேசுவை அறியாமல் தவறான நபர்களை பின்பற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். நம்ம கிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம கொடுக்கணும். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறார், ஆனால் நம்முடைய தேசத்தில் கர்த்தரால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் எழுப்பப்படும். இயேசுவை கொடுக்கக்கூடிய நிறைய பேர் எழும்ப வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறது என்ன, என்னை நீ மற்றவங்களுக்கு கொடுங்கிற. நசரேயனாகிய இயேசு எங்கிட்ட இருக்கிறார், அவரை நான் கொடுக்கிறேன். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்திலே நம் தேசத்திலே அமெரிக்காவில் இருந்து பீட்டர் யங்கரன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் ஒரு வல்லமையான மனுஷன். அவர் வந்து தேசத்தின் பல இடங்களில் கூட்டம் நடத்தினார். டெல்லியில கூட்டம் நடத்தினார், சென்னையில நடத்தினார், முக்கியமான நகரங்களில் எல்லாம் கூட்டம் நடத்தினார். அப்பொழுது கிறிஸ்தவத்திற்கு விரோதமான எண்ணம் கொண்டவர்கள் இதை கண்டு எரிச்சல் அடைந்து இந்த கூட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் என்று சொல்லி அவங்க தந்திரமா யோசனை பண்ணி ஒரு ரூமர் கலப்பினாங்க. என்ன ரூமர்னா, இந்த பீட்டர் யங்கரன் என்கிறவர் அமெரிக்க தேசத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி. இவர் வந்து கூட்டம் நடத்துவதாக ஒரு பெயர்ல வந்து தேசத்தை உளவு பார்க்கிறதற்காக அமெரிக்காவினால் அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி என்று சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிவிட்டார். இந்த செய்தி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்திரா காந்திக்கு போனது. அப்ப பிரைம் மினிஸ்டர் தான் அவங்களுக்கு இந்த நியூஸ் போனது, இது நடந்த சம்பவம். இதனுடைய அடுத்த பகுதி எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், அது சொல்றேன். அப்ப அதன் பிறகு இந்த செய்தி இன்டெலிஜென்ஸ் சிபி மூலமாக போனது. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கவனிச்சு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, இது போல இது இந்த நபர் இப்படி பற்றி வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. உடனே இந்திரா காந்தி அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களை கூட்டத்தில் இறக்கி விட்டாங்க. நீங்க எல்லாரும் பப்ளிக் மாதிரி கூட்டத்தோடு கூட்டமாய் போய் கலந்துடுங்க. வீடியோ கேமராஸ், சின்ன வீடியோ கேமராஸ் வச்சு கூட்டத்தில் என்ன நடக்குது என்பதை கிளியரா வீடியோ கவரேஜ் எடுத்து கிளியரா ரிப்போர்ட் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். உண்மையிலேயே இந்த மனுஷன் உளவாளியா என்பதை கரெக்டா நீங்க செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெல்லியில கூட்டம் நடக்கும் பொழுது அனுப்பிட்டாங்க. ஏராளமான இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க கூட்டத்துக்குள் இறக்கி விடப்பட்டார்கள். ரகசியமான கேமராக்களோடு உள்ளே இருந்து கூட்டத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா பகுதியிலும் ஜனங்களோடு கலந்து இருந்து கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. பிரசங்கம் நடந்தது, எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்துட்டே இருந்தாங்க. கடைசி ஜெபம் நடக்கும் பொழுது ஜனங்கள் அற்புதங்களை பெற ஆரம்பிச்சாங்க. ஜப்பானிகளா இருந்தவர்கள் அதை வந்து முதலே ஜப்பானிகள் இருந்தவங்கள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. திடீர்னு அவங்க எழுந்து நடக்கிறாங்க. கண் பார்வை இல்லாமல் தடுமாறிட்டு இருந்தவங்க திடீர்னு நல்ல பார்வை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி காது கேட்காம இருந்தோம், காது கேட்டது, இதெல்லாம் கண்ணு முன்னால் நடக்குது. இதை இந்த டிபார்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாங்க, கிளியரா ரெக்கார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னால் இப்படி வந்தாங்க, இப்படி வீல் சேர்ல வந்தாங்க, கடைசியில இவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க, வந்ததையும் எடுத்திருந்தாங்க. அவங்க எழுந்து போகும்போது வீல் சேர் விட்டுட்டு நடக்கிறதையும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. எடுத்து கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இடத்துல அதை சமர்ப்பித்தாங்க. அதை பார்த்த உடனே இந்திரா காந்தி பிரமிச்சு போனாங்க. ஓ, இது உண்மையா, இப்படி நடக்கிறதா, நமக்கு யாரோ தவறான ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த அம்மா உடனே அந்த பீட்டர் யங்கரன்ட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, அவர்கிட்ட நான் ஜெபிச்சு கொடணும்னு அவங்க கேட்டாங்க. அவர்கிட்ட நான் ஜெபிச்சுக்கணும். உடனே சொல்லப்பட்டது, மிக முக்கிய விருந்தாளியாக அவர் அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டு இந்திரா காந்தி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பீட்டர் யங்கரன் கிட்ட ஜெபிச்சுக்கிட்டாங்க. இந்த காரியங்கள் நடந்த பொழுது ராஜீவ்காந்தி எல்லாம் அரசியல் சீன்ல கிடையாது கடைசியில. ஆனால் இந்த காரியங்கள் ராஜீவ்காந்திக்கெல்லாம் தெரியும், இப்படி அவருடைய தாய் தானே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நடந்துச்சு என்று சொல்லி வீட்டில் இதை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசியிருக்காங்க, கடைசியில் காரியங்கள் நடந்தது. பின்பு இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஆல் ஆஃப் எ சடன் திடீர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். இந்த காரியத்திற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம், அதே பீட்டர் யங்கரன் சில வருஷங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தார். இது நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 1984 அல்லது 85 நினைக்கிறேன். பீட்டர் யங்கரன் வந்தார். ராஜீவ் இந்திரா காந்தி 84 கொல்லப்பட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு பீட்டர் யங்கரன் சில வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் இந்தியாவுக்கு வரார். அப்பொழுது இப்போ இருக்கிற மாதிரி சேனல்ஸ் கிடையாது, பிரைவேட் சேனல்ஸும் கிடையாது அந்த டைமில், 84-85 வெறும் தூர்தர்ஷன் மட்டும்தான். டெல்லியில் கூட்டம் நடத்தினார், சென்னையில் கூட்டம் நடத்தினார். அப்புறம் ராஜீவ்காந்தி தூர்தர்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியம் கொடுத்தார், கமெண்ட் கொடுத்தார். என்னென்னா, இந்த பீட்டர் யங்கனுடைய மீட்டிங்கை கம்ப்ளீட்டாக லைவாக கவரேஜ் பண்ணி நியூஸில் நீங்கள் ரிலே பண்ணணுன்ட்டார். இவருடைய மீட்டிங்கை வந்து கவர் பண்ணி அந்தந்த நாளில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தூர்தர்ஷன் நியூஸில் நீங்கள் ரிலே பண்ணணும், கண்டிப்பாக அதை போடணும்ட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சென்னையில் நடந்த கூட்டத்தை தூர்தர்ஷன்காரங்க கவர்மெண்ட் சேனல் வந்தது, தூர்தர்ஷன்காரங்க அவங்க வந்து லைவாக கவரேஜ் பண்ணி வீடியோ எடுத்து அதை அந்தந்த நாளில் நியூஸில் போட்டாங்க. இப்படி நடக்குது சொல்லி கவர்மெண்ட் சேனல் அதை வந்து போட்டாங்க, நியூஸில் போட்டாங்க, இவர் கூட்டத்தில் இது நடக்குது என்று சொல்லி அவங்கள அட்வர்டைஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் அட்வர்டைஸ் பண்ணிச்சு ராஜீவ்காந்தி பீரியடில். எதற்காக சொல்லுகிறேன் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவை இந்தியா தேடுகிறது. நம்மகிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் அதை நம்ம என்ன செய்ய, நம்ம கொடுக்க தவறி விடுகிறோம். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, அதனுடைய விளைவு பல மடங்கா இருக்கும். இப்ப இந்த சம்பவத்துல கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, பேதுரு நினைச்சான் இவனை சுகமாக்கிட்டு நம்ம ஜெபிக்க போயிடலான்னு அவன் கிளம்பியிருப்பான், அவன் தான் யோசிச்சிருப்பான். ஜெபிக்கிறக்கு அவன் உள்ள அவனுடைய மைண்ட் ஃபுல்லா ஜெபிக்க உள்ள நுழையிறான். ஆனால் ஒரு கூட்டமே இந்த சப்பாணி சுகமடைந்ததை பார்த்து ஒரு கூட்டமே கூடிடுச்சு. எல்லாரும் அந்த சப்பாணியும் பாக்குறாங்க, சுகமாக்கின பேதுருவையும் பாக்குறாங்க, எல்லாம் சூழ்ந்துகிட்டாங்க. கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. இவங்க தனியா ஜெபிக்க வந்தவங்களுக்கு ஜெபிக்கிற சூழ்நிலை மாறி போச்சு, கூட்டம் பெருகிட்டே போகுது. செய்தி கேள்விப்பட்டு ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் கூடிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா, வாசிக்கலாம் 4:4 வாசிக்கலாம்.
அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசெயரும் அவர்களிடத்தில் வந்து
அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும்
இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும்
சினம் கொண்டு
அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால்
மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள்.
வசனத்தை கேட்டவர்களில் அநேகர்
விசுவாசித்தார்கள்.
அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது.
இது ஃபுல் கிரௌடு கிடையாது, அநேகம் பேர். அப்ப அந்த இடத்துல ஒரு 8,000-10,000 பேர் கூடியிருந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. இந்த பிறவி சப்பாணி சுகமடைந்ததை பார்த்து அவ்வளவு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க. இது எங்கள் சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ இதை நாங்கள் செய்யவில்லை. நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் மூலமாகவே இந்த சர்வாங்க சுகம் இவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி பிரசங்கிச்சாங்க. இதை கேட்டவுடனே அந்த ஜனங்கள் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி 5,000 பேர் அந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை பேதுரு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஒருத்தர் சுகமாக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் நினைச்சான், ஆனால் அதனுடைய விளைவு என்ன, 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டான். யோசிச்சு பாருங்க, இவன் செய்தது ஒரு சின்ன 2 நிமிஷத்து விஷயம், அதனுடைய ரிசல்ட் என்ன, 5,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இவன் காசை போட்டுட்டு போயிருந்தான், அவன் ஒருத்தன் மட்டும் காசை வாங்கிட்டு போயிருப்பான். ஆனா இவன் இயேசுவை கொடுத்ததுனாலே அந்த இடத்துல 5,000 பேர் ரட்சிப்புக்குள் வந்தார்கள். இன்னைக்கு சொல்றேன், இவனுக்குள் இருந்த இயேசு கிறிஸ்து இவன் எவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்திருந்தாலும் 5,000 பேர் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு சமமாகாது. 5,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதின் வேல்யூவை பார்த்தீங்கன்னா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் அதற்கு சமமாகாது. அதைத்தான் இங்க பேதுரு கொடுத்தான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ள இயேசுவை கொடுக்கிறேன். இந்த இயேசுவை அவன் காண்பித்து 5,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு சொல்றேன், நம்ம கிட்ட இயேசு இருக்கிறாரா, உண்மையா உங்ககிட்ட இயேசு இருக்கிறாரா? அப்ப ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? உங்ககிட்ட இயேசு இருக்கிறாருல, எத்தனை பேருக்கு இது வரைக்கும் இயேசுவை கொடுத்துருக்கிறீங்க? உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறது உண்மையானால் நீங்கள் கொடுத்திருப்பீங்களே, ஏன் கொடுக்கல? அப்ப உங்ககிட்ட இல்லையா? இதான கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறதான கர்த்தர் கேட்கிறார். உங்கள் பணத்தையோ உங்கள் சொத்தையோ உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட இயேசு இருக்கிறார்ல, அந்த இயேசுவை கொடுங்கள். அதை விட பெரிய காரியத்தை உங்களால் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விட விலையேற பெற்ற ஒன்றை நாம் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுத்துட முடியாது. கொடுக்கலன்னா அர்த்தம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா கொடுப்பீங்க. உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து இருந்தா கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க. கொடுக்காமல் இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை கொடுத்துருக்கிறோம்? நமக்குள்ள மாத்திரம் அந்த இயேசுவை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? ஒன்னு சொல்றேன், நம்ம கிட்டேயே அவரை வைத்துக் கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய காரியம், கேள்விக்குரிய விஷயம். தாலந்துகளை குறித்து ஓமையை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருத்தர் ஒன்றை வாங்கி அதை புதைத்து வச்சான், தனக்கிட்ட தங்கிட்ட இருந்த அதை அவன் கொடுக்கல, யூஸ் பண்ணல. தங்கிட்ட இருந்த அந்த ஒரு தாலந்தை யூஸ் பண்ணல, மண்ணிலை புதைத்து வைத்தான். அவனை கர்த்தர் பொல்லாங்கனும் சோம்பனுமான ஊழியக்காரனே சொன்னான். ஒரு தாலந்தை யூஸ் பண்ணாம புதைச்சு வச்சவனுக்கே அந்த நிலைமைனா, இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்னாரே. ஒரு தாலந்தை புதைத்து வைத்து அதை பயன்படுத்தாதவனுக்கே அந்த நிலைமைனா, இயேசு கிறிஸ்துவை உள்ள வச்சுக்கிட்டு அவர் யூஸ் பண்ணாம இருந்தா அது எவ்வளவு பெரிய அபத்தமான காரியம். தாலந்தை யூஸ் பண்ணாட்டியே கேள்வி கேட்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க யூஸ் பண்ணலன்னா அது எவ்வளவு தவறான விஷயம். இயேசுவை கொடுங்கள், இயேசுவை கொடுங்கள், இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணும். உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, கொடுங்கள். ஒருவனுக்கு சுகத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக் கொடுத்தால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை நான் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை கொடுக்காமல் நீங்க எதோ கொடுத்துருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், எதையோ கொடுக்கறத நிறுத்துங்க, இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கொடுங்க. மத்ததை கொடுக்கறத நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. இல்லாததை கர்த்தர் கேட்கல, உங்ககிட்ட என்ன இருக்குது இருக்கிறதை கொடுங்க ஆண்டவருக்கு. இயேசு இருந்தா அவரை கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. புரியுதா? நான் தான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இருந்தா கொடுங்க, இது உங்க ஆப்ஷன். இருந்தா கொடுங்க, இயேசு இருந்தால் கொடு. ஏ பேதுருட்ட இயேசு இருந்தார், அவன் கொடுத்தான். பணம் இல்லை, கொடுக்கல. என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும், இல்லாததை பத்தி கவலைப்படக்கூடாது. பேதுருவை குறித்து இன்னைக்கு நான் இன்னும் ரெண்டு காரியம் சொல்ல போறேன், அவன் கொடுத்த காரியங்கள். முதல் காரியம், தன்னிடத்தில் இருந்த இயேசுவை கொடுத்தான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பிறவி சப்பானிக்கு சுகம், 5000 ஆத்துமாக்களில் விடுதலை. ஒரு இயேசுவை கொடுத்ததினால் வந்த விளைவு இதுதான். இரண்டாவது, பேதுருவின் வாழ்க்கையிலே அவன் கொடுத்த அடுத்த ஒரு காரியம். இன்னைக்கு மூணு விஷயம் பேதுருவை குறித்தே நம்ம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்
அடுத்தது பேதுரு கொடுத்த இரண்டாவது விஷயம், இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாலை நேரம் இந்த கெனசரேத்து கடற்கரையிலே வந்து நிற்கிறார். அவர் வந்ததை கண்ட ஜனங்கள், ஏராளமானவர்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் கூடினார். கூடின உடனே அந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்க வேண்டும். அவருக்கு ஒரு மேடை அவசியமா இருந்தது, ஒரு உயரமான இடம் தேவையா இருந்துச்சு. அந்த இடத்திலே இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் தங்கள் வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிற இதே பேதுரு, அவனுடைய கூட்டாளிகளாய் இருந்ததான யாக்கோபு யோவான், இவங்க எல்லாரும் அந்த இடத்துல வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்படி அலசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கிறார். இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் அந்த வெறும் படகு கரையோரமாய் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த கடல் நீரிலேயே அந்த வலை அலசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகு மேலே ஏறி உட்கார்ந்து பார்க்குறாரு. அதாவது அப்போதான் கரை ஓரத்தில் அப்படி கொஞ்சம் நிற்கிது. அவருக்கு அந்த ஹைட் இன்னும் போதவில்லை. உடனே பேதுருவை கூப்பிட்டு இன்னும் கரையிலிருந்து சற்று மேலே தள்ளி விடுப்பார் சொல்லி அவனை கேட்டுக்கொள்ளுகிறார். அவனும் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்க அப்படியே அந்த படகை இன்னும் போதுமா, இன்னும் தள்ளட்டுமா, இன்னும் தள்ளட்டுமான்னு கேட்டு ஆண்டவர் போதும்னு சொல்கிற அளவுக்கு அந்த படகை நல்ல உயரமாக தள்ளி கொடுக்குறான். அங்கே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ரெண்டாவது, பேதுரு தன் வாழ்க்கையில் தன் படகை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். முதல்ல நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை ஒரு பிறவி சப்பானிக்கு கொடுத்து 5000 பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தான். இங்கே தன்னுடைய வெறும் படகு இப்ப பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இரவெல்லாம் மீன் பிடிக்க சென்றும் ஒரு மீனும் அகப்படலை. இப்பொழுது அது பயன்படாமல் இப்பொழுது கரையிலே நிற்கிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த படகை தனக்கு மேடையாக பயன்படுத்த கேட்கிறார், கொடுத்துட்டான். இந்த படகில் ஏறி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இந்த படகை கொடுத்ததினாலே இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுவதற்கு ஒரு மேடை அவருக்கு கிடைச்சது. இந்த படகை வைத்துதான் அவர் போதகம் பண்ணினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட ஒன்று கேட்கிறார். எதுக்கு கேட்கிறார், என்ன கேட்கிறார்னா, அவர் போதகம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை கேட்கிறார். நல்ல கவனிங்க. அன்றைக்கு அவருக்கு போதகம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்டேஜ் தேவையா இருந்துச்சு, அதை படக ஸ்டேஜா யூஸ் பண்ணிட்டார். அதே போல இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜனங்களுக்கு போதகம் பண்ண நினைக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜனங்களுக்கு அந்த கணசரத்து கடற்கரையிலே நின்று போதித்தவர், இன்றைக்கும் நமக்கு நடுவிலே நம்முடைய தேசத்து ஜனங்களுக்கு போதிக்கணும்னு நினைக்கிறார். அதே இயேசுதான் இன்னைக்கும் அதே வேலையில செய்ய நினைக்கிறார். அன்றைக்கு அவருக்கு ஒரு படகு தேவைப்பட்டது, இன்றைக்கு அவருக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை நமக்குள் வைக்கிறார். ஜனங்களுக்கு அவர் சொல்ல நினைக்கிறதை ஆடியபிள் வாய்ஸா கொடுக்கிறதற்கு ஒரு ஆடியபிள் எக்யூப்மெண்ட் தேவை. அதுதான் நம்ம ஜனங்களின் காதுகள் கேட்க அவருடைய வார்த்தைகளை சத்தமாய் சொல்லுகிறதற்கு ஒரு மனுஷன் தேவை, ஒரு மனுஷ சரீரம் தேவை. சரீரத்திலிருந்துதான் சத்தத்தை எழுப்ப முடியும், சரீரத்திலிருந்துதான் பேச முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு 2000 வருஷத்திற்கு முன்பாக ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவலா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவரும் ஆவிக்குரியவராய் இருக்கிறார், மனிதனும் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். புரியுதுங்களா? அவரும் ஆவியாய் இருக்கிறார், நாமும் ஆவியாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே மனிதர்களாய் இருந்த நபர்களோடு பேசுவதற்கு, அவர் இயேசு கிறிஸ்து உலக தோற்றம் முதலே இருந்தாலும் கூட அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்த பொழுது மனிதர்களிடத்திலே பேசுவதற்கு அவருக்கு ஒரு மனித சரீரம் தேவையா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து யானையா வரல, குரங்கா வரல. புரியுதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் வரல. தெய்வம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். அவர் யானையாவோ குரங்காகவோ எலியாவோ அப்படியெல்லாம் வரல. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார். ஏன் தெரியுமா? மனிதனோடு கம்யூனிகேட் பண்ணுகிறதற்கு ஒரு மனிதனாக வர வேண்டும். அப்போ ஒரு மனிதனாக வந்து மனுஷர்களோடு கம்யூனிகேட் பண்ணாரு. 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். 3.5 வருஷம் மனுஷரோடு கம்யூனிகேட் பண்ணுகிறதற்கு ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்து கொண்டு 3.5 வருஷம் மனுஷரோடு கம்யூனிகேட் பண்ணாரு. அவருக்கு அந்த 33 வருஷம் முடியும் பொழுது அவருடைய சரீர வாழ்க்கை முடிந்து விட்டது. சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாலும் 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனோடு பேசுவதற்கு அவருக்கு இன்றைக்கும் ஒரு மனுஷ சரீரம் தேவையா இருக்கிறது. அன்றைக்கு அவருக்கு ஒரு மனுஷ சரீரம் தேவைப்பட்டது. அதை 33.5 வருஷம் பிதாவாகிய தேவன் அவருக்கு இந்த உலகத்தில் கொடுத்தார். அந்த 33.5 வருஷம் அந்த மனுஷன் சரீரத்திலிருந்து 3.5 வருஷம் ஜனங்களோடு கம்யூனிகேட் பண்ணார். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான இந்த ஜெனரேஷனுக்கு அவருக்கு மனுஷ சரீரம் கிடையாது. ஆனால் அவருக்கு இன்றைக்கு ஒரு மனுஷ சரீரம் தேவையாக இருக்கிறது. எதுக்கு? போதகம் பண்ணுவதற்கு. அன்றைக்கு போதகம் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு மேடை தேவையா இருந்துச்சு. அவர் மனுஷ சரீரத்தில் இருந்த காலத்தில் அவருக்கு போதகம் பண்ணுவதற்கு ஒரு மேடை தேவையா இருந்துச்சு. அதை அமைத்து கொடுத்தவன் பேதுரு. தன் படகை மேடையாக கொடுத்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மகிட்ட படகு கேட்கல, இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறது, உன் சரீரத்தை எனக்கு தா, உன் சரீரத்தை நான் யூஸ் பண்ணணுங்கிறார். உன் சரீரத்தை எனக்கு கொடு. மனுஷனோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு மனுஷ சரீரம் தேவை. மனுஷ சரீரத்தோடு இருக்கிறவன் தான் மனுஷனோடு கம்யூனிகேட் பண்ண முடியும். அதற்கு எனக்கு ஒரு மனுஷ சரீரம் தேவை. உன் சரீரத்தை நீ எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. உன் சரீரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு பேதுரு கிட்ட கர்த்தர் உரிமையோடு அந்த படகளை ஏறி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு கேட்கிறார், உன் சரீரத்தை எனக்கு கொடு, உன் வாயை எனக்கு கொடு, நான் பேசணும். இந்த ஜனங்க கிட்ட நான் பேசணும். பாவத்தில் இருக்கிற ஜனங்க கிட்ட பேசணும். விக்கிரக ஆராதனை பண்ணுகிற ஜனங்க கிட்ட நான் பேசணும். குடிவெறியிலும் பாவத்திலும் அசுத்தத்தில் விழுந்து உழன்று கொண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் நான் பேசணும். பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற ஜனங்க கிட்ட நான் பேசணும். நான் பரிசுத்தத்தை பேசணும், நீதியை பேசணும், ரட்சிப்பை பேசணும், விடுதலையை பேசணும். எனக்கு பேச முடியல, எனக்கு ஒரு சரீரம் வேணும்னு கேட்கிறார். நான் ஜனங்களோடு கம்யூனிகேட் பண்றது எனக்கு பேச முடியல, எனக்கு ஒரு சரீரம் வேணும். என்னுடைய ஆடியபிள், என்னுடைய சத்தத்தை ஆடியபிள் வாய்ஸா கம்யூனிகேட், அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சரீரம் வேணுங்கிறார் ஆண்டவர். யோசிச்சு பாரு, உங்க சரீரத்தை ஆண்டவர் யூஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கறீங்களா? அன்னைக்கு பேதுரு தன் படகை ஆண்டவர் போதிக்கிறதற்கு கொடுத்தான். இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு ஜனங்களுக்கு போதிக்க நினைக்கிறார். அந்த ஆண்டவருக்கு போதிக்கிறதற்கு உங்க வாயை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? உங்க சரீரத்தை அதுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? பேதுரு தன் படகை ஆண்டவருக்கு கொடுத்தான். அதன் மூலமாக திரள் கூட்ட ஜனங்களுக்கு அவர் போதித்தார். இன்னைக்கு இந்த சரீரத்தை நீங்கள் கொடுங்க. உங்க சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க வாய் அவருக்கு கொடுங்க. எதுக்கு? ஜஸ்ட் பேசுறதுக்கு. அவர் பேசுவார். நீங்க உங்க பாடி கொடுத்தா போதும், உங்க வாயை கொடுத்தா போதும், உங்களை நீங்க கொடுத்தா போதும். பேசுறத அவர் பார்த்துக்குவார், அவர் பேசுவார். நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். நீங்க ஜஸ்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். உங்க சரீரத்தை, உங்க வாயை ஆண்டவர் பேசுறதுக்கு, ஆண்டவர் யூஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கணும். வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதையும் பிதாவை குறித்து பேச, தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு டோட்டலா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய வாயை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை பேசுறதுக்கு நம்ம வாய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? வெட்டி கதை பேசுறதுக்கு, வீணான கதை பேசுறதுக்கும், எத்தனை தேவையற்ற காரியத்தை பேசுறதுக்கு நம்ம வாயை ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்றோமே. என் ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு என் வாயை எவ்வளவு தூரம் யூஸ் பண்றோம்? என் வாயை அவர் யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு என் வாயை நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன்? என் ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு சரீரம் தேவை. இன்னைக்கு சரீரத்தோடு இருக்கிற ஜனங்களோடு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு சரீரம் அவர் கேட்கிறார். ஏன் என் சரீரம் அவருக்கு கொடுக்கப்படலை? ஏன் என் வாய் அவருக்கு கொடுக்கப்படலை? ஏன் என் வாய் வேண்டாத காரியத்தை வெட்டிக்கதை குறை சொல்றதை குற்றம் கண்டுபிடிக்கிறதையும் வேண்டாத காரியங்களை பேசுறதுக்கு மட்டும் என் வாய் எவ்வளவு பெருசா திறக்குதே? ஏன் என் வாழி என் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு திறக்க மாட்டேங்குது? யோசிக்கணும், யோசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு சரீரம் தேவை, ஒரு வாய் தேவை. எதுக்கு? குறை சொல்றதுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை உபதேசிக்கிறதுக்கு. உங்க வாய் அதுக்கு ரெடியா இல்லையா, கொடுக்க முடியுமா முடியாதான்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்கள் சரீரத்தையும் உங்கள் வாயையும் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்றதுக்கு உங்களால் கொடுக்க முடியுமான்றதான் காரியம். அன்றைக்கு பேதுரு இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுவதற்கு தன் படகை கொடுத்தான். இன்றைக்கு அவர் உபதேசம் பண்றதுக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை கொடுங்கள், உங்க வாயை கொடுங்க. அவர் யூஸ் பண்ணணும். வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க வாயை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க சரீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுவதற்கு, யூஸ் பண்றதுக்கு கொடுங்க. பேதுரு தன் படகை கொடுத்து அவர் உபதேசம் பண்ணுவதற்கு ஒரு காரணமாக அவன் மாறிவிட்டான். சரி, மூணாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதே வேத பகுதி 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக,
தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக
மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்,
மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து, தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்ப அனுப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே,
ஆண்டவரே,
நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும்
பிரமிப்புண்டானபடியினால்
அப்படி சொன்னான் சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி
பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
எல்லாவற்றையும் விட்டு இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டான், எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படகை மட்டும் கொடுத்தான், இப்ப எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். ஏசு கிறிஸ்து, உன் படகை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதன் பிறகு உனக்கு நான் மீன் கொடுக்கறேன் எல்லாம் உனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணல. யூஸ் பண்ணார், உரிமையோடு ஏறி உட்கார்ந்தாரு, உயரமா தள்ளிவிட சொன்னாரு, பிரசங்கம் பண்ணாரு. அவனை நினைச்சிருப்பான், சரி பிரசங்கம் பண்ணிட்டு சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்பான்னு சொல்லிட்டு போயிடுவார் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கின உடனே அதற்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு நோக்கத்தோடு வந்துட்டார், வந்தபோதே ஒரு தெய்வ திட்டத்தோட தான் வந்தார். வந்து பிரசங்கெல்லாம் முடிச்ச உடனே ஜனங்களை களைஞ்சு போயிடுறாங்க, ஆழத்துல கொண்டு போய் வலையை போடுன்ட்டாரு. ராத்திரியில தான் மீன் பிடிக்க முடியும், பகல் நேரத்துல மீன் கிடைக்காது, பகல்ல மீன் ஆழத்துல போயிடும், ராத்திரியில தான் அதை மேல வரும், ஈஸியா பிடிக்கலாம். இவனோரும் பெரிய ஒரு படகு வச்சு மீன் பிடிக்கிறவன், சாதாரண ஒரு சின்ன போட்டு வச்சுதான் மீன் பிடிக்கிறவன், சாதாரண ஆள் தான். அப்படி இருக்கும்போது மேல வர மீன்களை தான் இவனால பிடிக்க முடியும், ரொம்ப போறதுக்குலாம் அவனுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இவர் சொன்ன உடனே இவன் சொல்றான், ஆண்டவரே, ராம் முழுதும் மீன் பிடிக்கக்கூடிய நேரம் அது கிடைக்க, அந்த நேரத்துல எனக்கு ஒரு மீன் கிடைக்கல, ஆனாலும் இப்ப கிடைக்காது, விடுஜெர்சி நீ மீன் கிடைக்காது, ஆனாலும் நீங்க சொன்னதுனால நான் போறேன். ஏன்னா இது வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் அப்படியே வலை அலசிட்டே அவர் பேசலாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு இருந்திருப்பான். சரி, இவர் சொல்றபடி தான் கேட்டு பார்ப்போமே என்று, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் போய் வலையை போடுகிறேன்னு சொல்லி பெரிய நம்பிக்கை இருந்திருக்காது. சரி, இவர் சொன்னதுக்காக செய்வோமே என்று சொல்லி அவன் போய் சும்மா போய் ஒரு வலையை போட்டு பார்க்கறான். போட்டு இழுத்தா வலை முழுவதும் மீன்களால் நிரம்பி விடுகிறது. இதுவரைக்கும் அவன் லைஃப்ல இவ்வளவு பெரிய கேட்ச் அவனுக்கு கிடைச்சதே கிடையாது. இரவு நேரத்துல இவ்வளவு பெரிய அளவுக்கு மீன் அவன்கிட்ட மாட்டினது கிடையாது. இது பகல் விடுஞ்சிருச்சு, மீன் மாட்டவே மாட்டாது. ஆனால் இந்த நிலைமையிலே இவ்வளவு மீனை பார்த்தவன அவன் தடுமாறிட்டான். மீனை இழுக்க பார்க்கறான், மீன் இவனை இழுக்குது. இவ்வளோ பல கிழியற அளவுக்கு மீன்கள் இருக்குது, இவனால் இழுக்க முடியல. உடனே கை காட்டுறான், யாக்கோபியாவான், நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ண வாங்கடான்னு கூப்பிட்றான். உடனே அவங்களும் இன்னொரு போட்டை தூக்கிட்டு போகிறாங்க, அள்ளி அள்ளி போடுறாங்க. போட போட ரெண்டு படகுகளும் நிரம்பிடுச்சு, ரெண்டு போட் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரே வலையில் மாட்டினது ரெண்டு போட்டு ஃபுல் ஆகி போச்சு. இதுக்கு மேலே கொடுத்துருந்தாலும் போட்டு வந்து மூழ்கிட்டு இருக்கும், மறுபடியும் மீனெல்லாம் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கும். அந்த நிலைமை ஃபுல் ஆயிடுச்சு. அந்த நிலைமையில தடுமாறிட்டாங்க ரெண்டு பேரும். திரும்பி போட்டு ஓட்டிட்டு வரும்போது கஷ்டத்தோடு ஓட்டிட்டு வராங்க, ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் வந்துருக்கும், ஆஹா கொஞ்ச நேரம் போட்டை கொடுத்ததுக்கு எவ்வளோ மீனை கொடுத்துட்டாரு. சந்தோஷமா வந்து இறங்கிட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு விதமான குற்ற உணர்வு, பயம் இவங்களை அழுத்துது. இவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இவ்வளவு மீன் மாட்டுச்சு. இவருடைய பிரசங்கத்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க, கேட்டாங்க, எவ்வளவு அருமையா பேசினாரு. இவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு மீன்கள் ஒரு நிமிஷத்துல இப்படி மாட்டிடுச்சு. ஐயோ, இவர்கிட்ட நம்ம நிக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி மூணு பேருமே ஒரே ஃபீலிங்ல இருந்தாங்க. இறங்கின உடனே பேதர் சொல்ற, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும். அவனுக்கு குற்ற உணர்வு வந்துருச்சு. இந்த பரிசுத்தம் உள்ளவரா இவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரா இருப்பார், ஆனால் இவர் சொன்னதெல்லாம் இப்படி நடக்குது. இவர் எங்கிட்ட நிக்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு கெஞ்சர் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷனை என்னை விட்டு போய்விட வேண்டும். அவன் மட்டும் கிடையாது, அந்தபடியே செபத்தையும் குமாரரும் அதே மாதிரிதான் சொன்னாங்களாம். அவங்களும் மூணு சென்ஸ் சேர்ந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் பாவியான மனுஷன், எங்களை விட்டு போய்விட வேண்டும். மூணு பேரும் ஒரே கோரஸ் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க பாவி, நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும். ஆண்டவரே நாங்க பாவி, நீங்க எங்களை விட்டு போயிடணும். எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம், உங்ககிட்ட நிக்கிறது எங்களுக்கு தகுதி கிடையாது, தயவு செய்து போயிடுங்க. இந்த இடத்துல கெஞ்சறாங்க, தங்களுடைய குற்ற மனசாட்சியில நிறைஞ்சு அந்த பரிசுத்திற்கு முன்பதாக இவங்களுடைய பாவம் இவங்களை நிற்க முடியாதபடி தடுமாற பண்ணுகிறது, கெஞ்சறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மீன் எவ்வளவு இருக்குது, பயப்படாதே. அவனை பார்த்து சொல்றாரு, அவர்கள் கொண்டு நிறுத்தின உடனே அவர்கள் மீன்களை, பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்,
சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே
பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
இந்த சீமோன் பேதுருவை நோக்கி,
பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார்.
இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார்.
அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு,
அந்த படகு, அது ஃபுல்லா அந்த மீன், எல்லாவற்றையும் விட்டு
அவருக்கு பின் சென்றார்கள்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளா இருப்பாய். இவன் பயந்துட்டான், அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து இவன் பயந்துட்டான். அதான் சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். சொன்ன மாத்திரத்திலே அவன் இப்ப ஒன்னு விட்டான் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படகை கொடுத்தான், கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு. இப்போ படகோடு சேர்த்து மீனையும் சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றான். இப்ப அவன்கிட்ட எதுவுமே இல்லை. மூணாவது பேதுரு ஒன்றை கொடுத்தான், இது ஒன்று இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். முதல்ல நம்ம பார்த்தோம், இயேசுவை மனுஷனுக்கு கொடுத்தான். ரெண்டாவது அவர் போதிக்கிறதற்கு தன் படகை கொடுத்தான். மூணாவது எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். இந்த பேதுருவைக்கு இந்த இடத்துல நடக்கிற காரியத்தை யோசிச்சு பாருங்க, இவன் யார்? இவன் ஒரு ப்ரொஃபஷனல் மீனவன். இவனுக்கு மீன் பிடிக்கிறது வாழ்க்கை, இதுதான் தொழில், இதுதான் வருமானம். இவனுடைய வாழ்க்கையின் தரிசனமே என்ன? நீ என்னப்பா செய்ய போற? பேதுரு பார்த்து கேட்டது என்ன சொல்லுவான்? நான் மீன் பிடிக்க போறேன். சரி, இப்ப இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிற, இதுக்கு பிறகு நீ என்ன செய்ய போற? இன்னும் கொஞ்சம் பெரிய போட்டை வாங்குவேன். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா ஒரு போட்டுக்கு நாலு போட்டை வாங்கி விடுவேன் அப்படின்னுவான். அதான் சொல்லியிருப்பான். இல்ல, இன்னும் ரெண்டு போட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டு இன்னும் நாலு ஆளை போட்டு நான் இன்னும் நிறைய மீன் பிடிப்பேன்னு இருப்பான். அவனுக்கு அதை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. பிறந்தது முதல் அவன் மீனவன், வாழ்க்கையே மீன் பிடிக்கிற தவிர அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அதுல வேணா அவன் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய ப்ரொஃபஷனையே தூக்கி போட்டான். இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவராக இருப்பாயின்னு உடனே அவனுடைய விஷன் ஃபுல்லா மீன் பிடிக்கிறது, அதுல வளர்ச்சி அடைவது, அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது, இதுல மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர வேற ஒன்னையும் அவன் யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு இருந்த தரிசனத்தை தூக்கி போட்டான். படகையும் மீனை மட்டும் தூக்கி விட்டு போயிட்டுமான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் வாழ்க்கையின் தரிசனத்தை தூக்கி போட்டுட்டான். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இன்னும் சில எண்ணங்கள் இருந்திருக்கும். அடுத்து நம்ம புதுசாக ஒரு போட்டு வாங்கலாமா, இன்னும் புதுசாக பெரிய வலை வாங்கலாமா, இன்னும் இதை விட அடுத்த லெவலில் போட்டு வாங்கலாமா, இதை யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான். அவன் போட்டையும் அந்த மீனையும் மட்டும் போட்டான்னு நினைக்காதீங்க. அவன் வாழ்க்கையின் தரிசனத்தையே தூக்கி போட்டுட்டான். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த எதிர்கால திட்டத்தை தூக்கி போட்டுட்டான். அவனுக்கு என்று அவன் வைத்திருந்ததான எல்லா யோசனைகளையும் தூக்கி போட்டுட்டான். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்து பின்னால போயிட்டே இருந்துட்டான். எல்லாவற்றையும் தூக்கி போட்டான். இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஒண்ணு கேட்கிறாரு, புரிதல மூணாவது நம்மகிட்ட கொடுக்க சொல்றாரு. என்ன தெரியுமா கொடுக்க சொல்றாரு? உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற உன் திட்டங்களை தூக்கி கொடு. உனக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருக்கிற, உனக்குன்னு ஒரு பிளான் போட்டு இருக்கிற, அதை தூக்கி கொடு எங்கிட்ட. அதை கொடு. நீ என்னென்னமோ பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, அதை தூக்கி கொடு எங்கிட்ட. அதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு. என்னை பின்பற்று. உனக்கு எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ திட்டங்கள், என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருக்க லைஃப்ல, அதெல்லாம் தூக்கி கொடுத்துரு. அதை எங்கிட்ட கொடுத்துருக்குற. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பிளான் போட்டுட்டு அதுலயே ஓட பாக்குறோம். அந்த பிளான் தான் நமக்கு பெருசா தெரியுது, அதை விட பெருசா நமக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. நம்ம போட்டிருக்கிற ஒரு டிசைன் தான் நமக்கு பெருசா இருக்குது, அதை விட பெருசா நமக்கு எதுவுமே தெரியல. நமக்கு நம்ம நம்ம மைண்டுக்கு அதுதான் பெருசா இருக்குது. இதுக்கு மேல என்ன ஒரு ப்ரமோஷன், இதுக்கு மேல என்ன அடுத்த காரியம், இதுக்கு மேல என்ன அதை விட நெக்ஸ்ட் லெவல், இதுதான் நமக்கு தெரியுது. இதுக்கு மேல நம்மளால சிந்திக்க தெரியல, இதுலயே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதை எங்கிட்ட கொடுத்துரு. உன்னுடைய திட்டங்களையும் உன்னுடைய நோக்கங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புடைய தரிசனங்களை எல்லாத்தையும் தூக்கி எங்கிட்ட கொடுத்துரு. நான் அதை விட சிறந்ததை உனக்காக வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிறது உன் கற்பனைக்கு எட்டாதது. நான் உனக்கு என்று வைத்திருக்கிற காரியம் நீ நினைச்சு பார்க்காதது, திட்டமிடாத ஒன்று. உன்னுடையது நீ என்கிட்ட உன்னை வச்சிருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாம் தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என் பிளான் அப்பதான் உன்கிட்ட நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உன் பிளானையே நீ பிடிச்சிட்டு வாழ்றதுன்னா நீ அதிலேயே தான் வாழ்க்கை ஃபுல்லா ஓடணும். உன் பிளான் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என் பிளான் நான் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய பேருடைய தப்பு அதுதான், நமக்குன்னு ஒன்று போட்டுட்டு அதை விட்டா அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். இதுதான் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை. இல்லை, உங்க பிளானை தூக்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஆண்டவர் பிளான் உங்ககிட்ட திருப்பி கொடுப்பார். அது நினைச்சு பார்க்காததா இருக்கும். அதை கொடுக்கும்போது அவன் ஒருவேளை என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியல, ஐயோ இவ்வளோ மீனை பார்த்தமே, இவ்வளவு ரெண்டு படகு நிறைய மீனை பார்த்தமே, கடைசியில் அதை விட்டுட்டு என் பின்னால வா உன்னை மனுஷனை பிடிக்கிறதாக்க வேண்டாரே. கொடுத்துட்டு போகும்போது அவன் மனசுல வந்து நிச்சயமா அந்த எண்ணம் வந்து இருக்கும், 100% அவனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும், எனக்கு தெரியும். அவன் கொடுத்துட்டு போகும்போது அந்த ஸ்பாட்ல அவனுக்கு வந்து 100% அவன் மனரமியத்தோடு கொடுத்தானான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்பாட்ல 100% மனதமையை கொடுத்துருக்க மாட்டான். ஆனா கர்த்தர் கேட்டாரு கொடுத்துட்டான், அவ்வளவுதான். அவர் கேட்டாரு கொடுத்துட்டானே தவிர, பேதுருட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் கேட்டு எதுக்குமே அவன் மறுக்க மாட்டான். படகு கேட்டாரு கொடுத்துட்டான், இப்ப எல்லாத்தையும் விடுனர் விட்டுட்டான், என்ன கேட்டாலும் கொடுத்துருவான், ஆண்டவர் கேட்டா கொடுத்துருவான், எதையுமே யோசிக்க மாட்டான். இதான் அவன்கிட்ட ஸ்பெஷல். ஆனா அவங்க மனசுக்கு வந்தது திருப்தியா கொடுத்தானா, மனதமயத்தோடு கொடுத்தானா, மனப்பூர்வமா கொடுத்தானா, அதெல்லாம் அப்புறம். ஆனா கொடுத்துட்டான், மாட்டேன்னு சொல்லல, கொடுத்துட்டான். இவன் மைண்ட் இதை தாட் இவனுக்கு இருந்துச்சுன்றதுக்கு நான் ஏன் அடிச்சு சொல்றேன் தெரியுமா? படிங்க மத்தேயு எழுதுற சுவிசேஷம் 19:27-29. மத்தேயு 19:27-29.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு,
இத பாருங்க இங்க எங்க பேசுறான் பாருங்க, அதே வார்த்தை எல்லாவற்றையும் விட்டு, அதே காரியத்தை பேசுறான், எல்லாவற்றையும் விட்டு
உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு,
மறு ஜென்ம காலத்தில்
மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும்
நியாயம் தீர்க்கிறவர்களாக
பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தினிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது
தகப்பனையாவது தாயையாவது
மனைவியையாவது
பிள்ளைகளையாவது
நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான்.
அவன் மைண்ட் அது இருந்துச்சு பாத்தீங்களா? ஒரு கட்டத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் வந்து ஆண்டவரிடத்துல நித்திய ஜீவனை கேட்கிறான். அவன் பெரிய பணக்காரனா இருந்ததுனாலே உன் ஆஸ்தைகளை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு ஆண்டவர் சொல்லும் போது அவன் துக்கத்தோட போயிட்டான். அதை பார்த்து கொண்டிருக்கிற பேதருக்கு பாருங்க, இன்னும் அந்த மைண்ட்ல அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டது இன்னும் மைண்ட்ல அப்படியே இருக்குது, ஓடிட்டு இருக்குது. இப்ப பிடிச்சான் மைண்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவன் வந்து ஆஸ்தியை விட்டு தரித்திரருக்கு கொடுக்க முடியாம துக்கத்தோடு போயிட்டான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ மைண்ட் அது ஓடி இருக்குது பாருங்க, அவன் மைண்ட் அது இருந்துச்சு. இவருக்காக படகை விட்டோம், இவருக்காக வலையை விட்டோம், இவருக்காக படகு நிறைய மீனோட விட்டோம், அப்படியே விட்டுட்டு வந்தோமே, எல்லாத்தையும் எங்கள் தொழிலை விட்டோம், என்னுடைய எதிர்கால திட்டத்தை விட்டோம், எதிர்கால தரிசனத்தை விட்டோம், இன்னும் நாலு படகு வாங்கலாம் நினைச்சிருந்தோம், அது எல்லாத்தையும் விட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு பெருங்கையா விற்பினால வந்தனே, எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கொஸ்டின் கடைசியில் ஒரு கட்டத்தில் வருது பாருங்க வாயில. ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த கரெக்டுப்பா, நீ சரியா செஞ்ச, நீ இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் நீங்க 12 பேரும் 12 சிங்காசனத்தில் உட்காருவீங்க. மீனவன் ஜனங்களை ஜட்ஜ் பண்ற ஜட்ஜாக உட்கார்ந்துட்டான். எங்கிருந்து போஸ்டிங் எங்க போயிடுச்சு பாருங்க, மீன் பிடிக்கிறவனுக்கு கொடுக்கப்படுற போஸ்டிங் என்ன? ஜனங்களை நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்தில் உட்கார வேண்டார். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நீங்க தான் நியாயம் தீர்க்க போறீங்கன்றார். மீனவனான வாழ்க்கை எங்க, ஜட்ஜான வாழ்க்கை எங்க? இவன் இந்த மீனை எதுவுமே விட்டுட்டு போகலன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் மீன்காரனாவே இருந்திருப்பான். ஆனா அந்த மீனவனாய் இருந்தவன் அந்த மீனையும் படகையும் வலையும் விட்டுட்டு போனது அவனுக்கு ஜட்ஜா உயர்த்திடுச்சு. இவனுடைய எதிர்கால திட்டம் மீனவன், இயேசு கிறிஸ்துவின் எதிர்கால திட்டம் இவனுடைய நியாயாதிபதி. புரியுதா உங்களுக்கு? இவனுடைய திட்டம், இவனுடைய விஷன் ஃபுல்லா ஒரு மீன்காரன் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திட்டம் இவனை குறித்து இவன் ஒரு ஜட்ஜா உட்காரணும். எங்க இருந்து எங்க தூக்குறாரு பாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய திட்டம் நெக்ஸ்ட் லெவல், இதுல இருந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரும் திட்டத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். எப்ப தெரியுமா? எல்லாத்தையும் உங்கள் திட்டம், உங்கள் தரிசனம், உங்கள் நோக்கம் எல்லாத்தையும் தூக்கி அவர் பாதத்தில் தூக்கி போட்டுருங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன், தூக்கி கொடுத்துருங்க அவர்கிட்ட எல்லாத்தையும். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடி, எதை விட சொன்னாலும் விடறதுக்கு ரெடி, எதை செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி, எதையும் உங்க கையில நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. சொல்லி பாருங்க, அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற மாஸ்டர் பிளான் உங்களுக்கு காட்டுவார். அப்பதான் அந்த பிளான் நீங்க கற்பனையில கூட செய்யவே முடியாது. எல்லாத்தையும் விட்ட பிறகுதான் அது வருது. உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை போட்டுட்டு அதிலே ஓட பார்க்காதீங்க, அதையே உறுதியை பிடிச்சு நிக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும், எப்ப சொன்னாலும், எதை சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடின்ற ஸ்டேட்டஸ்க்கு வாங்க. அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவருடைய திட்டம் மகிமையானதாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இல்லாத வரையிலும் உங்க திட்டத்தையே நீங்க கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுதும் பிடிச்சிட்டே பண்ற வேண்டியதுதான். என்ன, ஒரு லெவல் மேல போவோம், அதுக்கு மேல வராது. ஒரு ப்ரமோஷன் 2 ப்ரமோஷன் வரும், அவ்வளவுதான், கொஞ்சம் மேல போவீங்க, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். அதான் பேதுருவுக்கு நடந்துச்சு. டோட்டலா கொடுத்துட்டான். இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் எதையும் கொடுக்கறதற்கு ரெடி கொடுத்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கொடுக்கணும், ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்கணும். இல்லாத ஒன்றை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறது கிடையாது, இருக்கிறதை கொடுன்னு ஆண்டவர் சொல்றார். இல்லாததை நான் கேட்கல, இருக்கிறத கொடு, நான் அதை யூஸ் பண்ணட்டும், அது உனக்கு மேன்மையாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க போறோம. எதை கொடுக்க போறது? பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம், அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மேன்மையாக இருக்க போகிறது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் அலங்கார வாசல் வழியாய் ஜெபம் பண்ணுவதற்காக உள்ளே நுழைஞ்சாங்க. பிச்சைக்காரன் ஒருவன் பிறவி சப்பானியாய் இருந்து அவன் இவர்களிடத்தில் பணம் கிடைக்குமா என்று அவன் கையை நீட்டான். பணம் கிடைக்குமா என்று அவன் கையை நீட்டும் பொழுது பேதுருவனிடத்தில் அவனுக்கு கொடுப்பதற்கு வெள்ளி நாணயமும் கிடையாது, பொற்காசும் அவனுக்கு கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருந்திருக்கலாம், செய்யணும்னா செஞ்சிருக்கலாம். அவன் கேட்டது அவன்கிட்ட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போறதுல தப்பே கிடையாது. ஆனால் பேதுரு அப்படி செய்யலை. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, எங்கிட்ட காசு இல்லப்பான்னு சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி, அதான் உண்மை, அவன் போய் சொல்லலை. எங்கிட்ட காசு இல்லப்பா அவனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நேரம் ஜெபிக்க போயிருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு யோசிக்கிறான், இவன் கேட்கிற காசு எங்கிட்ட இல்லை, வெள்ளிக்காசும் இல்லை, பொற்காசும் இல்லை, இவன் கேட்கறது என்கிட்ட இல்லை. ஆனால் அவன் கேட்கறத விட மேலான ஒன்று என்கிட்ட இருக்குதே, அதை எப்படி நான் கொடுக்காமல் இவனை கிராஸ் பண்ணி போறது? என்கிட்ட ஒன்று நான் அதை விட ஸ்பெஷலாக வச்சிருக்கிறேனே, அதை எப்படி இவனுக்கு நான் கொடுக்காமல் போறது? என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கணுமே. இவன் கேட்கறது என்கிட்ட இல்லை, இவன் எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லை, ஆனால் இவன் எதிர்பார்க்காத ஒன்று என்கிட்ட இருக்கிறது. அவன் தெய்வீக சுகத்தை எதிர்பார்க்கல, அவன் நின்று நடந்து குதிச்சு தேவாலயத்துக்குள் போகணுங்கிறதெல்லாம் அந்த பிச்சைக்காரன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பேதுருவுக்கு தெரியும், அவன் கேட்டதை விட சிறந்ததை கொடுக்கக்கூடிய இயேசு தனக்குள் இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். இவனுக்கு கொடுக்க இயேசு என்கிட்ட உண்டு, அந்த இயேசுவை நான் இவனுக்கு கொடுக்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுத நட என்று அவன் கையை பிடித்து தூக்கிவிட அவன் இயேசுவை பெற்றுக்கொண்டான். எழுந்தான், நின்றான், நடந்தான், குதித்தான், தேவாலயத்திற்குள் ஓடி போனான். இதை கண்டு ஜனங்கள் ஆயிரம் ஆயிரமாய் திரண்டாங்க. எல்லாரும் பேதுருவையும் அந்த சுகமாக்கப்பட்ட பிச்சைக்காரனையும் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தான். பேதுரு சொல்லுகிறான், இது எங்கள் சுய சக்தியும் அல்ல, எங்கள் சுய பக்தியும் அல்ல, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் இப்பொழுது மகிமைப்படுத்தினார், அவர் மூலமாகத்தான் இந்த சர்வாங்க சுகம் இவனுக்கு கிடைத்தது என்று தைரியமா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினான். அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தான். இப்ப ஜனங்க அத்தனை பேரும் கேட்கிறாங்க, எங்களுக்கு இயேசு வேணும். இந்த ஒருத்தனுக்கு இவன் இயேசுவை கொடுத்த உடனே 5000 பேர் கேட்கிறாங்க, எங்களுக்கு இயேசு வேணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நீங்க ஒருத்தருக்கு கொடுத்து பாருங்க, நிறைய பேர் அது இயேசு எனக்கு வேணும்னு அதை கேட்பாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க, எனக்கு இயேசுவை நீயும் கொடு, எனக்கு இயேசுவை கொடு, இயேசுவை கொடு, எனக்கு இயேசுவை கொடுன்னு கேட்பான். 5000 பேருக்கு அந்த நேரத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து விட்டான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, உங்ககிட்ட இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்ககிட்ட கேட்கல, கொடுக்க சொல்லி சொல்லலை, இருக்கிறத கொடுக்க சொல்றாரு. என்ன இருக்குது? எங்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, அதை யார் கேட்டா? அது ஒன்றும் கேட்கலையே அவரு. உங்ககிட்ட இல்லாத ஒன்ன கேட்கல, இயேசு இருக்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க, இயேசு உங்ககிட்ட இருக்கிறாரா? இருந்தா நீங்க கொடுப்பீங்க, இல்லைன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. இதை வச்சு உங்ககிட்ட இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. உங்ககிட்ட உண்மையிலே இயேசு இருந்தாருன்னா நீங்க கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்களால இல்லைன்ட்டு போயிடுவீங்க. நான் கேட்கிறேன் இப்போ உங்ககிட்ட, நான் கேட்கிறேன், உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இருந்தா நீங்க கொடுப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னா இயேசு இருந்தாருன்னு அர்த்தம், இல்லை கொடுக்கலன்னா இல்லைன்னு அர்த்தம். இருந்தா கொடுக்கணுமே, இருந்தா கண்டிப்பா கொடுக்கணுமே. ஆண்டவரிடத்துல கேட்பாண்டவரே, என்ன மன்னி, எங்கிட்ட நீங்க இருக்கிறீங்க, ஆனால் நான் கூட நான் கொடுக்கல, வச்சுக்கிட்டே நான் கொடுக்காம கையை விரிச்சிட்டு போறேன், இல்லை இல்லைன்ட்டு போறேன். எங்கிட்ட நீங்க இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் உங்களை யாருக்குமே கொடுக்கலையே. எங்கிட்ட நீங்க இருந்தும் நான் யாருக்கும் கொடுக்கலையே. இல்லாத ஒன்றை கர்த்தர் கொடுக்கும்படி உங்களை வற்புறுத்துவது கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற இயேசுவைத்தான் அவர் கேட்கிறார், அதைத்தான் கொடுக்க சொல்ற. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பேதுரு தன்னிடத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை கொடுக்காமல், அவனை கிராஸ் பண்ணி போகாமல் அந்த இடத்துல இயேசுவை கொடுத்தானே. இவகிட்ட இயேசு இல்லை, இவரை இவனுக்கு நான் கொடுக்காமல் எப்படி இவனை நான் கிராஸ் பண்ணி போறது? நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கிராஸ் பண்றீங்க இயேசு இல்லாத நபர்களை? அவர்களை இயேசுவை நீங்க கொடுத்தீங்களா? எத்தனை பேரை நீங்க கிராஸ் பண்றீங்க உங்க வாழ்க்கையில? அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லை. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இயேசுவை இல்லாம உங்க கூட எத்தனை பேரை பாக்குறீங்க? அவங்களை எவ்வளவு தூரம் கிராஸ் பண்றீங்க? இயேசுவை கொடுக்கலையே, இயேசுவை கொடுக்கலையே. வெட்டி கதை பேசி, வீண் கதை பேசி, எத்தனையோ கதைகளை பேசி, வேண்டாத காரியங்களை பேசிட்டு போட்டியமே தவிர அந்த நபருக்கு இயேசுவை கொடுக்கலையே. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரம் தப்பா இருக்கிறேன், இயேசுவாகி உங்களை எனக்குள் வைத்துட்டு நான் உங்களை கொடுக்காம இருக்கிறேனே, என்ன மன்னிங்க. இன்னையிலிருந்து நான் இந்த தவறு செய்யக்கூடாது, உங்களை நான் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். நீங்க இல்லாம யாராவது இருக்கிறத நான் பார்த்து அவங்களுக்கு நான் உங்களை கொடுக்கணும். அவன் கொடுக்கும் பொழுது ஒரு நபருக்கு கொடுத்தான், 5000 பேர் வந்து கேட்டு வாங்கினான். இந்த ஒரு மனுஷனுக்கு இவன் வற்புறுத்தி கொடுத்தான், ஆனா 5000 பேர் கேட்டு வாங்கினாங்க அந்த இயேசு கிறிஸ்துவை. நீங்க ஒரு ஆளுக்கு கொடுத்து பாருங்க, நிறைய பேர் உங்களுக்கு முன்னால வந்து கேட்டு வாங்குற நிலைமையில கர்த்தர் கூட உயர்த்துவார். நான் சொல்றது 100% உண்மை, உண்மைதான் நான் சொல்றேன், 100% உண்மை. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு உங்களுக்கு முன்னால வந்து நிப்பாங்க. நான் இல்லாத ஒன்றை சொல்ல, என் வாழ்க்கையில தான் நடந்ததை சொல்ல, நான் தெரு தெருவா குடிச குடிசையா இறங்கி நிறைய பேருக்கு இயேசுவை தேடி தேடி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேடி தேடி வந்து இயேசுவை எங்கிட்ட கேட்கிறாங்க. இன்னைக்கு நான் இங்கே அலையறது இல்லை, இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து இயேசுவை கேட்கறதுக்கு வராங்க. நீங்களும் கொடுக்க ஆரம்பிச்சு நான் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்க வருவாங்க, கேட்டு வாங்குவாங்க. 5000 பேர் வந்து கேட்டு வாங்கினாங்க இயேசுவை. நீங்க முதல்ல நீங்க இறங்கி கொடுக்கணும், அப்போ நிறைய பேர் கர்த்தர் உங்ககிட்ட அனுப்புவார், வந்து கேட்டதுக்கு அனுப்புவார். இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. நீங்க கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலைன்னா வாங்கிறதுக்கு யாரையும் கர்த்தர் அனுப்ப மாட்டார். அதான் செய்யணும். ரெண்டாவது, தன் படகை கொடுத்தான். எதுக்கு? இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுவதற்கு. அந்த படகில் உட்கார்ந்து அவர் உபதேசம் பண்ணார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க சரீரத்தை கேட்கிறாரு உபதேசம் பண்றதுக்கு. மனிதனோடு பேசுவதற்கு அவருக்கு ஒரு மனித சரீரம் தேவையா இருக்குது. அவர் குரங்கிலிருந்து பேச மாட்டார், யானையிலிருந்து பேச மாட்டார், எலியிலிருந்து பேச மாட்டார், கண்ட ஜீவராசிகள் எல்லாம் வச்சு அவர் யூஸ் பண்ண மாட்டார். மனிதனோடு பேசுவதற்கு அவருக்கு மனிதர்கள் தேவை. அவருக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு மனுஷ சரீரம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஆதி முதற் கொண்டு இருக்கிறவர், ஆரம்பமும் அவர்தான் முடிவும் அவர்தான். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு 33.5 வருஷங்களுக்கு அவருக்கு ஒரு மனுஷ சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து ஓயாமல் அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். இன்னைக்கு அவருக்கு அந்த சரீரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த ஜெனரேஷனுக்கு பேசுறதற்கு, இந்த சந்ததியோடு பேசுவதற்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு மனுஷ சரீரம் தேவையா இருக்குது. உங்க சரீரத்தை யூஸ் பண்றதுக்கு கொடுப்பீங்களா? உங்க வாயை யூஸ் பண்றதுக்கு கொடுப்பீங்களா? யோசித்து பாருங்கள். பேதுரு அன்றைக்கு படகை கொடுத்ததுனால அவருக்கு உபயோகப்படுது, அந்த உபதேசம் பண்றதுக்கு அது உபயோகமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்கள் சரீரத்தையும் உங்க வாயையும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் உபதேசத்தை கொடுப்பதற்கு அதை யூஸ் பண்ணிக்குவார். தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு உங்க வாயையும் உங்கள் சரீரத்தையும் அவர் யூஸ் பண்றதுக்கு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயை நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் வாய் வேண்டாத காரியத்தை பேசுறதுக்கு, குறை சொல்றதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு, மத்தவங்களை திட்டுறதுக்கு, கெட்ட விஷயங்களை பேசுறதற்கு, வேண்டாத வெட்டி கதை பேசுறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், மன்னிங்க. இந்த வாயை இனி உங்களுக்காக நான் பிரதிஷ்டை பண்றேன். உங்களை பத்தி பேசுறதுக்கு இந்த வாயை யூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உங்களை பத்தி பேசுறதுக்கு என் வாயை யூஸ் பண்ணுங்க, உங்களை பத்தி பேசுறதுக்கு என் சரீரத்தை யூஸ் பண்ணுங்க. நம்முடைய சரீரம் ஒரு ஆடியபிள் டிவைஸ், ஆடியோவை கொடுக்கறதுக்கு, ஜனங்களுக்கு காதுகள் கேட்க பேசுறதற்கு ஒரு ஆடியபிள் டிவைஸ் தான் நம்முடைய சரீரம். நம்ம வாயை மூலமா அவர் சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை அவர் பேசுவார். நீங்க வாய்ஸ் அந்த சத்தத்தை கொடுக்கிறதுக்கு வாயை கொடுத்தா போதும், அதை யூஸ் பண்றதுக்கு கொடுங்க. என் வாய் இனிமே உங்க வார்த்தையை பேசுறதுக்கு நான் பிரதிஷ்டை பண்றேன், கொடுக்கிறேன். என் சரீரத்தை நீங்க ஜனங்களோடு மற்றவங்களோடு நீங்க பேசுறதுக்கு என் சரீரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் வாயை கொடுக்கிறேன். என்னை யூஸ் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க. பேதுரு படகை கொடுத்தான். மூன்றாவது, அதே பேதுரு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். தன் எதிர்கால திட்டம், தன் எதிர்கால தரிசனம், தனக்கென்று இருந்த போட்டு வச்சிருந்ததான அடுத்த கட்டதான ஒரு வளர்ச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அவன் போகும்போது கொஞ்சம் சஞ்சலம் இருக்கதா செய்யும், ஐயோ படகை விட்டுட்டு போறமே, சின்ன வயசுலேருந்து வச்சிருந்த படகு வலையை விட்டுட்டு போறமே, இவ்வளோ மீன்களோடு விட்டுட்டு போறமே. ஆனாலும் அவன் மனசு கொஞ்சம் தவிச்சாலும் இயேசு கிறிஸ்து கூப்பிடும் போது, கொடுக்க சொல்லும் பொழுது அவன் கொடுக்க தவறவே இல்லை. கொடுத்துட்டு போயிட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். அவனுக்கு அது உள்ளத்துல அது இருந்துச்சு, அது உள்ளத்துல ஒரு பக்கத்துல இருந்துதான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அவருக்கு விட்டுட்டு வந்திருக்கிறோமே, அவனுக்கு அந்த மைண்ட்ல அது ஒரு பக்கம் ஓரத்தில் இருக்கத்தான் செஞ்சது. அது குறித்த நேரத்துல வெளியில வந்துருச்சு, கேட்டான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிற அந்த சிங்காசனத்துல உங்களை நான் உட்கார வைப்பப்பா. ஒரு மீனவனுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் பாருங்க, தேசத்து ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இடத்துல ஸ்தானத்துல உட்கார வச்சார். இதுதான் ஆண்டவர் வைக்கிற ப்ரமோஷன். உங்களுக்கு என்று நீங்க போட்ட திட்டத்தை பிடிச்சிட்டே நின்னீங்கன்னா அதுல ஒரு அடுத்த கட்டத்துக்கு தான் நீங்க வளருவீங்க, அதுக்கு மேல எங்கேயும் போக மாட்டீங்க. ஆனா ஆண்டவருக்காக எதையும் தூக்கி போடுறது உங்களுடைய திட்டம், உங்கள் தரிசனம், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களை குறிச்சு நீங்க போட்ட பிளான்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. ஆண்டவர் உங்களோட கையை பிடிச்சாருன்னா அவர் வைக்கிற ஸ்தானமே வேற, அவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிற ஸ்தானமே வேற. அது நீங்க போடுற திட்டமா இருக்காது, அது உங்க கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்கும். உங்கள் திட்டத்தை, உங்கள் தரிசனத்தை, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற யோசனைகளை தூக்கி கொடுக்க முடியுமா கர்த்தர் கையில? இது எனக்கு வேண்டாம், உங்க பிளான் எனக்கு கொடுங்க, என் பிளான் எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கங்க, எனக்கு வேண்டாம், தேவையில்லை. உங்க பிளான் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பொசிஷனே வேற, அங்கதான் ஆண்டவர் உங்களை தூக்குவார். சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையோடு இடைப்பட்டதற்காக சோத்திரம். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முந்தின ராத்திரி வேளையில் பிதாவை நோக்கி செபித்தார், பிதாவே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், நான் அவைகளால் மகிமைப்படுகிறேன். அதுதான் அவருடைய ஜெபம். இயேசு கிறிஸ்து செபித்தார், கெத்செமனே தோட்டத்தில் செபித்தார், பிதாவே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அந்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். தைரியமா சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உத்தமமாய் நீ எதிர்பார்க்கிறபடி உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய். என்னிடத்தில் உள்ளதை உம்மிடத்தில் தருகிறேன். இந்த அர்ப்பணிப்பு எங்ககிட்ட இருக்கட்டும்பா, காத்துக்கொள்ளுங்க. இந்த தேசத்தில் எங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.